கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செடி குழு வழங்கும் அருட்சுடர். தேவசேரி அழைப்பவர் சகோதரன் குரு சிவாதரன் அவர்கள்.
உலக ரட்சகரும் உன்னத மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 16:33 வாசித்து பாருங்கள். யோவான் 16:33 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த திருவாய் மலர்ந்து இதை அவர் சொன்னார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு, ஆனாலும் தைரியமாயிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உலகத்தில் பாடுகள் உண்டு, நான் நேர்மையாய் நடந்தேன், உண்மையாய் நடந்தேன், எனக்கு ஏன் இத்தனை பாடுகள், நான் விசுவாசியாக மாறிவிட்டேன், அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தொடர்ந்து ஏன் எனக்கு பல கஷ்டங்கள் வருகிறது, நான் பாவ பழக்கமெல்லாம் விட்டுவிட்டு எல்லா துஷ்டர்களுடைய உறவெல்லாம் விட்டுவிட்டு என் வாழ்க்கையே ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுத்துவிட்டு நான் நேர்மையாக நான் வாழ்ந்தேன், ஆனால் எனக்கே நித்தனை நோய்கள், என்னுடைய குடும்பத்தில் எல்லா வேலையும் நான் செய்கிறேன், ஆனாலும் மற்றவர்கள் என்னை எப்பொழுது பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறார்களே, எல்லாரும் எனக்கு விரோதியாக பேசுகிறார்களே, இந்த வேதனை என்னால் தாங்க முடியவில்லையே, ஏன் எனக்கு இந்த அவமானம், ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று புலம்பாத மனிதர்கள் இந்த உலகில் இல்லவே இல்லை. என் அன்பான சகோதரனே சகோதரியே, உண்மைக்கு வாழ்ந்து, நேர்மைக்கு வாழ்ந்து, உத்தமத்திற்கு வாழ்ந்து, ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று நீங்கள் கேட்கின்றீர்களா? இதோ பைபிள் என்ன சொல்கிறது பாருங்கள். உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு, ஆனாலும் தைரியமாயிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆம், உங்கள் பாடுகள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வராது, அவைகள் சீக்கிரத்திலே உங்களிடத்திலிருந்து விலகிவிடும். அந்த ஒரு வெற்றியை தான் ஆண்டவராக இயேசு உங்களுக்கும் நமக்கும் கொடுக்க உயிருள்ள தேவனாக அவர் இருக்கிறார். கடவுள் படைத்த இந்த உலகில ஏன் பாடுகள் வந்தது? ஏனென்றால் இந்த உலகில் என்றைக்கு மனிதன் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்ய ஆரம்பித்தானோ அன்றையிலிருந்துதான் இந்த உலகில் பாடுகளும் வேதனைகளும் துயரங்களும் துக்கங்களும் வர ஆரம்பித்தது. பாவம் நிறைந்த ஒரு உலகில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆகவே அன்பான சகோதரனே சகோதரியே, நீ நேர்மையாய் நடக்க ஆரம்பித்தாலும், உண்மையாய் நடக்க ஆரம்பித்தாலும், உத்தமமாய் நடக்க ஆரம்பித்தாலும் உனக்கு பாடுகள் வரும். அதனால் உன்னுடைய நேர்மையை, உன்னுடைய உத்தமத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டாம், அது உன்னை தவறான படுகுடியில் கொண்டு போய் விட்டுவிடும். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் தைரியமா இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எந்த நேரத்திலெல்லாம் உண்மைக்கு நேர்மைக்கு நாம் வாழ்ந்து பாடுகளை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த சமயத்திலெல்லாம் இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்முடன் கூடவே இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜெயத்தை அவர் கொண்டு வருகிறார். இதுதான் நற்செய்தி போதனையாகும். அல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உண்மைக்காக, நேர்மைக்காக, உத்தமத்திற்காக வாழ்ந்து பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் கலங்க வேண்டாம். அந்த பாடுகள் வேலையிலே வெற்றி பெறுவதற்கான பலத்தை, எல்லாவற்றையும் வெற்றி பெற்ற ஆண்டவர், உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவேதான் இயேசு இப்படி போதித்தார். மத்தேயு 5:4 வாசித்து பாருங்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி. இந்த உலகில் பணக்காரர்களை, அறிவாளிகளை, ஞானிகளை, அரசியல்வாதிகளை, சினிமா துறையை சார்ந்தவர்களைத்தான் இந்த உலகம் புகழ்கிறது, பாராட்டுகிறது. ஆனால் துயரப்படுகிறவர்களை, துக்கப்படுகிறவர்களை, கண்ணீர் வடிக்கிறவர்களை, கவலைப்படுகிறவர்களை இந்த உலகத்தில் யாராவது பாராட்டுகிறார்களா அல்லது யாராவது பாராட்ட முன் வருகிறார்களா? ஒருவரும் இல்லை. ஆனால் பைபிள் யாரை பாராட்டுகிறது பார்த்தீர்களா? துயரப்படுகிறவர்களைத்தான், துக்கப்படுகிறவர்களைத்தான், அனாதைகளைத்தான், ஆதரவற்றவர்களைத்தான், கைவிடப்பட்டவர்களைத்தான் பரலோக கடவுள் பாராட்டுகிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அவர் சொன்னார். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எப்படி? ஏனென்றால் இயேசு உயிரோடு இருக்கிறதுனால். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, காலமெல்லாம் நீ துயரத்திலே வாழ்ந்துவிட முடியாது. நீ சீக்கிரத்திலே ஆறுதலை பெற்றுக்கொள்வாய். சீக்கிரத்திலே உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும். சீக்கிரத்திலே உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறிவிடும். ஆகவேதான் நற்செய்தி உலகமெங்கும் போதிக்கப்படுகிறது. ஆண்டவராக இயேசுவை உங்கள் பாடுகள் நேரத்தில் நீங்கள் பற்றிக் கொள்வீர்கள் என்றால், சார்ந்து கொள்வீர்கள் என்றால், அவர் உங்களுக்கு அற்புதமான விதத்தில் அந்த விடுதலையை, அந்த அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வெற்றியை கொடுப்பதை நீங்கள் காண்பீர்கள். உண்மைக்கு வாழ்ந்து பாடுபட்டீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஆறுதல் சீக்கிரம் உண்டு. உங்கள் குடும்பத்தினரால் உங்களுக்கு பாடுகள் வந்திருக்கிறதா? கவலை வேண்டாம். உங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் வெற்றியை தருவார். உங்களுடைய அவமானத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் உங்களை அவர் தப்புவிப்பார், காப்பாற்றுவார். நல்லது. இந்த பாடுகளை பற்றி பைபிள் என்ன போதிக்கிறது? 1 பேதுரு 5:10 வாசித்து பாருங்கள். கொஞ்ச கால பாடுகள் என்று இங்கே பேதுரு இதை பற்றி சொல்லுகிறார். 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கென்று அழைத்தவராயிருக்கிற சகல இரக்கம் பொருந்திய கடவுள் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, பலப்படுத்தி, உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று அவர் இங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. கொஞ்ச கால பாடுகள் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது பார்த்தீர்களா? அது பலப்படுத்துகிறது, நமது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறது, நமது வாழ்க்கை உத்தமமாக மாற்றுகிறது, அதே நேரத்தில் அது மகிமையை நமக்கு கொண்டு வரும் என்று சொல்லுகிறது. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நேர்மைக்காக வாழ்ந்து பாடுபடுகிறவர்களைத்தான் இங்கே பைபிள் குறிப்பிடுகிறது. உண்மைக்கு வாழ்ந்து பாடுபடுகிறவர்கள், நான் ஆண்டவராக இயேசு மேல் முழு விசுவாசத்தில் வளர ஆரம்பித்து விட்டேன், இப்பொழுதுதான் எனக்கு திடீர் திடீர் என்று கஷ்டங்கள்லாம் வருகிறது, காரணமே இல்லாமல் பிரச்சனைகள்லாம் எனக்கு வருகிறது, ஐயோ என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறவர்களே, உங்களுக்குத்தான் அந்த பாடுகள் கொஞ்ச காலம்தான். அதில் நீங்கள் பலப்படுவீர்கள், அதில் நீங்கள் வளர்வீர்கள், அதில் உங்களுக்கு மகிமை சீக்கிரத்திலே கிடைத்துவிடும். ஆனால் நீங்கள் படும் பாடுகள் உங்கள் பாவத்தினால், உங்களுடைய தவறான நடத்தையினால், உங்களுடைய கெட்ட வாழ்க்கையினால், உங்களுடைய தவறான திட்டத்தினால் என்று சொன்னால், அதற்காக நீங்கள் மனம் திரும்புகிற வரைக்கும் அந்த பாடுகள் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து வரும். இந்த நாளில் நேர்மைக்காக வாழ்ந்து பாடுபடுகிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சில பேர் இருந்தாலும், தவறான வாழ்க்கையினால் பாடுகளை சந்தித்திருக்கிறவர்கள் தான் இன்றைக்கு நிறைய பேர். ஒரு காலத்தில் நீங்கள் தவறை விதைத்திருப்பீர்கள், இன்றைக்கு தவறை நீங்கள் அறுக்கலாம். ஒரு காலத்தில் ஊதாரித்தனமாக நீங்கள் பணத்தை வாரி இறக்கியிருப்பீர்கள், இன்றைக்கு நீங்கள் வறுமையில் இருக்கலாம், குடும்பத்தை நடத்த முடியாமல் இருக்கலாம். இந்த பாடுகள் எதனால் வந்தது யோசித்தீர்களா? உங்களுடைய தவறான ஊதாரிதனத்தினாலே இது வந்தது. ஒருவேளை உங்களுடைய கெட்ட நடத்தையினால் உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளை இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். இந்த பாடுகள் எதனால் வந்தது தெரியுமா? உங்களுடைய நடவடிக்கைகளினால் அது வந்திருக்கிறது. ஆகவே நண்பான சகோதரனை, சகோதரிகளே, உங்கள் வாழ்வில் எந்த பாடுகளும், எந்த நோய்களும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தயவு செய்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பு அமர்ந்து நீ ஆராய்ந்து பார். ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்தும், இந்த பாடுகள் என்னுடைய உண்மையினால் நான் வாழ்ந்ததினால் வந்ததா, அல்லது என்னுடைய தவறான நடவடிக்கைகளினால் இந்த பாடுகள் எனக்கு வந்திருக்கிறதா, எனக்கு வெளிப்படுத்தும் என்று நீங்கள் உடனே கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உடனே வெளிப்படுத்தி விடுவார். என் அன்பான சகோதர, என் அன்பான சகோதரிமார்களே, உங்களுடைய தவறான வாழ்க்கையினால் பாடுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சொன்னால், தயவு செய்து அது உங்களுக்கு மகிமையை கொண்டு வரும் என்று நினைத்துவிட வேண்டாம். உங்களுடைய பாவம், உங்களுடைய தவறு உங்களிடத்தில் இருக்க மட்டும், அந்த பாடுகள் உங்கள் மத்தியிலே அது இருக்கத்தான் செய்யும். அதற்காக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். 1 பேதுரு இரண்டாம் அதிகாரம் 20 வசனத்தில் பேதுரு இதை பற்றி சொல்லும்போது அவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். 1 பேதுரு 2 அதிகாரம் 20 வசனம், நீங்கள் தவறு செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன பலன் உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே கடவுளுக்கு முன்பு பிரீத்தியாய், அதுவே ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பாடுகள் நீங்கள் நீதியாய் வாழ்ந்து வந்த பாடுகளா அல்லது உங்களுடைய தவறான வாழ்க்கையினால் வந்த பாடுகளா? தயவு செய்து அதை உணர்ந்து கொள்ளுங்கள், அதை உணர்ந்து பாருங்கள். என்றால் நீங்கள் நேர்மையாய் நடந்து பாடுகளை சந்தித்தால் அது உங்களுக்கு கொஞ்ச காலம்தான். நீங்கள் தவறான வாழ்க்கையினால், தவறான பேச்சுக்களினால், உங்களுடைய நடைமுறை பவனையினால், உங்களுடைய அகங்காரத்தினால், உங்களுடைய கெட்ட நடத்தையினால், உங்களுடைய ஊதாரிதனத்தினால் நீங்கள் பாடுகளை சந்தித்திருப்பீர்கள் என்றால், சந்தித்துக் கொண்டு வருவீர்கள் என்றால், தயவு செய்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டாம், தாமதிக்க வேண்டாம். அப்பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அப்பொழுதுதான் அது கொண்டு வரும். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இதைத்தான் வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே உண்மைக்கு வாழ்ந்து பாடுபடுகிறேன் என்று சொல்லுகிறவர்களே, உங்கள் பாடுகள் கொஞ்ச காலம், அதற்கு பின்பு உடனே மகிமையாக வந்துவிடும். ஆனால் இந்த பாடுகள் வரும்போது தயவு செய்து உங்களை பிசாசு தூண்டுவான், அங்க போய் ஜோசியம் பார், இங்க போய் சாஸ்திரம் பார், அங்க போய் கயிறு கட்டு, அல்லது இன்றைக்கு நாள் என்ன நட்சத்திரம் என்று பார்த்துக்கொள், ஏன் இந்த பாடுகள் என்று கொஞ்சம் தெரிந்துகொள் என்று சொல்லுவான். எச்சரிக்கை, நேர்மையாய் நடந்து பாடுகள் வருகிறது நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய பாடுகளுக்கு காரணத்தை சாத்தானுடைய ஆவிகள் இடத்துல நீங்கள் கேட்க போய்விடக்கூடாது, பின்பு அதுவே உங்களுக்கு பாடுகளாக மாறிவிடும். இன்னும் சில பேரை பிசாசு தவறான பழக்க வழக்கத்தில் தூண்டுவான், வா நீ மதுபானம் குடி, போதைப் பொருளை சாப்பிடு, அல்லது சினிமா தியேட்டருக்கு போ, அல்லது இதாக ஒரு கேளிக்கையில் உன்னுடைய நேரத்தை காலத்தை செலவிடு என்றெல்லாம் பிசாசு சொல்லுவான், பின்பு அதுவே உங்களுடைய வாழ்க்கையில வேதனைகளாக துயரங்களாக அது மாறிவிடும். ஆகவே அன்பான சகோதரனே, சகோதரியே, பாடுகளிலே ஜெயத்தை கொடுக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார், அவரிடத்திலிருந்து நீங்கள் ஜெயத்தை பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாடுகள் வர வேளையிலே தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்லது. ஏன் இந்த பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார் அதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வோம். உபாகமம் 8:2 பைபிள் இப்படி சொல்லுகிறது, உன் தேவனாகிய கடவுள் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த வனாந்தரத்தில் நடத்துகிறேன். ஆம், இஸ்ராயல் மக்களை வனாந்தரத்தில் நடத்தும் போது அவர்களுக்கு சொல்லுகிறார் ஆண்டவர். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த வனாந்தரம் என்றால், அந்த பாடுகள் வரும் வேளையிலே உன் தேவனாகிய கடவுளுடைய கட்டளைகளை நீ கடைபிடிக்கிறாயோ இல்லையோ என்று அவர் அறிவதற்காக. அந்த பாடுகள் வரும்போது உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிவதற்காக. கவனித்து பார்த்தீர்களா என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நினைத்ததெல்லாம் கிடைக்கிறது. பிரைஸ் அலார்டு என்று சொல்லுகின்றீர்கள், அல்லேலூயா என்று சொல்லுகின்றீர்கள், இயேசுவுக்கே புகழ் என்று சொல்லுகின்றீர்கள். எப்பொழுது? நினைத்ததெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில பாடுகள் வரும்போது, அவமானம் வரும்பொழுது, மற்றவர்கள் உங்களை குத்தி பேசும்போது, குற்றம் சொல்லும் பொழுது, குறை சொல்லும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்தது தடைப்படும் பொழுது உங்களால் அல்லேலூயா இயேசுவுக்கே புகழ் என்று சொல்ல முடியுமா? இதைதான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், என் கட்டளைகளை கடைபிடிப்பாயோ இல்லையோ என்று நான் அறியும்படிக்கு அந்த வனாந்தரமான பாடுகளில் உன்னை நான் கொஞ்ச காலம் நடத்துகிறேன். அதே நேரத்தில் உன்னுடைய உள்ளத்தை நீ ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு. ஒரு சிறு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில வந்தால்தான் விசுவாசிகளாகிய நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள முடியும். இந்த பிரச்சனைகளை ஏன் எனக்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார்? ஒருவேளை என்னுடைய பேச்சு சரியில்லையோ, ஒருவேளை என்னுடைய அணுகுமுறை சரியில்லையோ, ஒருவேளை நான் எங்கேயோ ஆண்டவரை நம்புவதிலிருந்து பின்வாங்கி இருப்பேனோ? ஆம் அன்பானவர்களே, இதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். விபத்தில் சிக்கினவர்கள், வியாதியில் விழுந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுதுதான் என் கடந்த காலத்தையே நான் யோசித்து பார்த்து இனியாக நான் ஒரு சரியான வாழ்க்கை வாழணும்னு இப்பதாங்க நான் முடிவெடுத்தேன். அதுக்கு இந்த விபத்து, இந்த வியாதி எனக்கு ஒரு காரணமாக இருந்தது என்று சொல்லுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த பாடுகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னையே நீ ஆராய்ந்து பார்ப்பதற்கு, உன்னை நீ திருத்திக் கொள்வதற்கு, உன் வாழ்க்கையை நீ மாற்றிக் கொள்வதற்கு இதுதான் ஒரு நல்ல கருவியாக, தருணமாக அது இருக்கிறது. இதுதான் இப்ரேயர் 12 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், யாரை ஆண்டவர் அதிகம் அன்பு செய்கிறாரோ அவர்களை பாடுகளின் வழியாக அவர் நடக்க விட்டு அவர்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறார். இந்த உலகில் பிள்ளைகளை கண்டிக்காத தகப்பன் யாராவது இருக்கிறார்களா? அவர்களுக்கே நீங்கள் அடங்கி நடப்பீர்கள் என்றால் எல்லாவற்றுக்கும் ஆதிக்காரனாக இருக்கிற அந்த பரலோக தகப்பனுக்கு நாம் அடங்கி நடக்க வேண்டியது எவ்வளவு உண்மையல்லவா என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. என்னென்பான சகோதரனே, சகோதரியே, அவருடைய கட்டளைகளை கைகொள்ளுகிறோமா இல்லையா என்பதை அறிவதற்காக பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார் என்றால், அநேக கிறிஸ்தவ மக்களை பாருங்கள், அவர்களுக்கு பிரச்சனை வரும்பொழுதான் அவர்கள் சூனிக்காரர்களையும் ஜோசிக்காரர்களையும் தேடி ஓடுகிறார்கள். அவர்கள் விசுவாசத்தில் வளராதவர்கள் என்று அப்பொழுது தெரிந்து விடுகிறது. ஒரே சர்வீஸ் விசுவாசிக்கிறேன் சொன்ன இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த பாடுகளும் பிரச்சனை வரும்போது 9 சர்வீஸ் விசுவாசிக்கிறது அப்பதான் தெரிய வந்து விடுகிறது. அல்லது கடவுளை பரியாசம் பண்றது, அல்லது கடவுள் மேலே பழி போடுவது, அங்கலாய்ப்பது, முறுமுறுப்பது, இதெல்லாம் எப்போ வரும் தெரியுமா? பாடுகள் வரும்போதுதான் அப்போ தெரிந்து விடுகிறது அல்லவா நாம் எத்தனை சர்வீஸ் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி, உண்மையில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அந்த பாடுகள் வரும்போது நன்றாக தெரிந்து விடுகிறது. நேர்மையானவர்களே, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த பாடுகளின் வேலையில். அதோடு மாத்திரமல்ல, இரண்டாவதாக உபாகமம் 8:15 நாளை உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக இன்றைக்கு உன்னை நான் வனாந்திரத்தில் நடத்துகிறேன். அல்லேலூயா. கவனித்து பார்த்தீர்களா, பசி என்றால் என்ன என்று இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்தால்தான் நாளைக்கு நீங்கள் வசதியோடு வாழும் பொழுது பசி என்று வந்தவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடியும். அவமானம் என்றால் என்ன, துயரம் என்றால் என்ன, துக்கம் என்றால் என்ன, அது உங்களுக்கு தெரிந்திருந்தால்தான் நாளைக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தோடு வாழும் பொழுது இந்த துயரப்பட்டவருக்கும் துக்கப்பட்டவர்களுக்கும் உங்களால் உதவி செய்ய முடியும். இந்த உலகத்தில் அன்பானவர்களே, அரசியல்வாதிகளை தவிர மற்ற எல்லாருமே பாடுகள் வழினால முன்னேறினவங்க தானே. எந்த தொழிலதிபரை போய் கேட்டு பாருங்கள், நேற்று நான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நான் ஃபுட்பாத்தில் படுத்திருந்த காலமெல்லாம் இருந்துச்சுங்க, 1 ரூபாய் 2 ரூபாய்க்கெல்லாம் அலைஞ்ச காலங்கள்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் உயர்த்தினார். இதோ இன்றைக்கு ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு தலைவராக நான் இருக்கேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நல்ல குடும்பங்களை வளர்த்து பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல உருவாக்கின பெற்றோர்மாரை போய் பாருங்கள், ஐயோ என் பிள்ளைகளெல்லாம் நான் சின்ன பசங்களா இருக்கும்போது வளர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எனக்கு 6 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க இருந்தாங்க, அவங்களெல்லாம் நான் வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டேன், கோவிலுக்கு அழைச்சின் போய் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்னுடைய சொந்தக்காரத்தில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்பெல்லாம் நான் பொறுமையோடு இருந்த உண்மையா இருந்தேன். அதனாலதான் என் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வளர்ந்து எல்லாரும் நல்ல நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். என்னை அவர்கள் ஒரு நிழலில் உட்கார வைத்து என்னை காப்பாற்றுகிறார்கள் என்று பெற்றோர்கள் சிலர் சொல்லுவார்கள். ஒரு காலத்தில் பிள்ளைகளை ஊதாரிகளாக வளர்த்தவங்க இன்றைக்கு அவர்கள் தலைமையில கை வைத்துக் கொண்டு வேதனையோடு இருப்பார்கள். ஏன் அவர்கள் ஊதாரிகளாக அவர்களை வளர்த்தார்கள்? அன்பான சகோதரனே, சகோதரியே, இதுதான் இன்றைய வாழ்விலே உலகிலே உயர்ந்தவர்களுடைய வாழ்க்கை. எத்தனை பரிசுத்தவான்கள், பரிசுத்தவதிகள், எத்தனை உலக புகழ் பெற்ற போதகர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். அவர்கள் எல்லோரும் அவமானத்தின் பாதையில் நடந்தவர்கள், பாடுகளின் பாதையில் நடந்தவர்கள், துயரத்தின் பாதையில் நடந்தவர்கள். அவை எல்லாவற்றிலும் அவர்கள் உண்மையா இருந்தார்கள், உத்தமமா இருந்தார்கள். ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில மகிமையை கொண்டு வந்தார், உயர்த்தப்பட்டார்கள். ஆமீன். அன்பானவர்களே, நாளை உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருப்பதற்காக இன்றைக்கு ஆண்டவர் பாடுகளை அனுமதிக்கிறார். இன்றைக்கு உனக்கு பசி அனுமதிக்கிறார், இன்றைக்கு உனக்கு துக்கத்தை அனுமதிக்கிறார், நாளைக்கு நீ மகிழ்ச்சியா இருப்பதற்காக. எத்தனை ஆனந்தம் பார்த்தீர்களா, எத்தனை மகிழ்ச்சி. ஆனால் இந்த கொஞ்ச கால பாடுகள் வரும்போது என்ன நடக்கும்? யோவான் 16:20 ஆண்டவர் சொன்னார், உண்மையில் உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் அழுவீர்கள், உலகமோ சிரிக்கும். நீங்கள் அழும் காலம் வரும், அந்த கொஞ்ச காலம். நீங்கள் துக்கப்படும் காலம், அந்த கொஞ்ச காலம். நீங்கள் வேதனைப்படும் காலம் வரும், அந்த கொஞ்ச காலம். நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தெருவில் நீங்கள் வேதனைப்படுவீர்கள். மற்றவர்களோ உங்களை பார்த்து சிரிப்பாங்க. கடவுள் கடவுள் என்று சொன்னார்கள், பக்தி பக்தி என்று சொன்னார்கள். அவங்க குடும்பம் என்னாச்சு பாருங்க. நேர்மையா நடந்தேன்னு சொன்னால் அந்த ஆளுடைய வேலை என்னாச்சு பாரு, அவன் குடும்பம் என்னாச்சு பாரு, அவன் பொஞ்சாதிபிள் என்ன நாங்க பாரு என்றெல்லாம் சொல்லுவார்கள். நீங்கள் அழுவீர்கள், மற்றவர்களை சிரிப்பார்கள். நீங்கள் சொல்லுவீர்கள், ஐயோ நான் நேர்மையா தானே இருந்தேன், என்னை போய் இப்படி அபாண்டமாய் பேசுகிறார்களே என்று. ஆம், அப்பொழுது மற்றவர்கள் சிரிப்பார்கள், நீங்கள் அழுவீர்கள். இதைத்தான் இங்கு இயேசு சொன்னார். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் அழுது கொண்டே இருக்க முடியாது, அடுத்தவர்கள் சிரித்துக் கொண்டே இருக்க முடியாது. ஞாபகம் இருக்கட்டும், நேர்மையாக நடந்தேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று அழுகிறவர்களே, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறிவிடும். அதற்காகத்தான் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர்களுக்கு கை கொடுக்கத்தான் ஆண்டவர் இந்த உலகில் உயிரோடு இருக்கிறார். ஆகவே அந்த கொஞ்ச கால பாடுகளிலும் கூட தேவன் நம்மை தனிமையானவர்களாக விட்டுவிடவில்லை, நம்மை அனாதைகளாக விட்டுவிடவில்லை, நம்மை திக்கத்தவர்களாக விட்டுவிடவில்லை. என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவராக இயேசு? யோவான் 14:16-18 வரைக்கும் பாருங்கள். நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்காக வேறொரு தேற்றரவாளனை, பரிசுத்த ஆவியானவரை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்றார் ஆண்டவராக இயேசு. கவனித்து பார்த்தீர்களா? நான் பிதாவிடத்தில் கேட்பேன், அப்பொழுது பிதா உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் அனுப்புவார். அந்த பரிசுத்தாவியானவருக்கு என்ன பெயர் சொன்னார் இயேசு? தேற்றரவாளன். நீங்கள் சோர்ந்து போகும்போது உங்களை தாங்குகிறவர், நீங்கள் கண்ணீர் வடிக்கும்போது உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர். அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது, பரிசுத்தாவியானவன் தேற்றரவாளன் நம்மோடன் கூட இருக்கிறார் என்று சொல்லி. உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது ஆறுதல் தேடி நீ எங்கேயும் ஓடிவிட வேண்டாம், இயேசுவின் பாதத்தில் நீங்கள் அமர வேண்டும். அப்பொழுது பரிசுத்தாவியானவர் என்ற அந்த தேற்றரவாளன் உங்களை தாங்குவார், உங்களை தேற்றுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஏந்திக் கொள்வார், உங்களுக்கு ஆறுதல் தருவார். நீங்கள் அழும் வேளையில் அவர் உங்களுக்கு ஆறுதல் தருவார், தைரியப்படுத்துவார். உங்கள் அழுகையை அவர் மகிழ்ச்சியாக மாற்றுவார், சந்தோஷமாக மாற்றுவார். அதை நீங்கள் உணர்வீர்கள். தேற்றரவாளன், துணையாளர், நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்முடன் கூட இருக்கிறவர் அந்த துணையாளர். நாம் வெறுமையானவர்கள் அல்ல, நம்முடனே அவர் இருக்கிறவர். நம்மை ஒருபோதும் தெய்வம் கைவிடவே மாட்டார். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விசுவாசி தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்திரிகையில் எழுதியிருந்தார். ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பத்திரிகையில் எழுதப்பட்டிருந்தது. உங்களில் சில பேருக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம், ஆனாலும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனப்படும் என்று சொல்லி இந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அந்த விசுவாசி இப்படி ஒரு கனவு கண்டார். அந்த கனவிலே அவரும் ஆண்டவராக இயேசுவும் கடற்கரை ஓரமாக மணல் மேலே அவர்கள் ரெண்டு பேரும் நடந்து கொண்டு வருவது போல அந்த கனவு இருந்தது. அவருக்கு ரொம்ப ஆனந்தம், மிக சந்தோஷம். ஆண்டவர் இயேசுவோடு அவர் கரம் பிடித்துக் கொண்டு நான் நடந்து வருகிறேனே என்று அந்த சந்தோஷம். சரி, நாம் ரெண்டு பேரும் எவ்வளவு தூரமாய் நடந்து வருகிறோம் என்று சொல்லி பார்க்க இந்த விசுவாசி சற்று பின்னால் திரும்பி பார்த்தாராம். அப்போ இந்த ரெண்டு பேரும் நடந்து வந்தது அந்த பாத சுவடு 4:4 அந்த மணலிலே பதிந்திருப்பது வெகு தூரத்திலிருந்து அவருக்கு தெரிந்தது. ஆனால் சில இடங்களில் 2 பாத சுவடு இருந்ததை பார்த்து அவர் திடுக்கிட்டு போனார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது ஆண்டவர் அவரிடத்தில் கேட்டார், மகனே என்ன யோசிக்கிறாய்? ஆண்டவரே, நாம் ரெண்டு பேரும் வெகு தூரத்தில் நடந்து வருகிறோம் இல்லையா? அப்படி இருக்க 4 பாத சுவடு அந்த மணலிலே விழுந்திருக்கிறது. ஆனால் சில இடங்களிலே 2 விழுந்திருக்கிறது என்று சொன்னால் அப்ப யாரோ ஒருத்தர் தான் நடந்திருக்கிறார்கள். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. நிறம் என்னை விட்டு போகவில்லை, நாணவமா விட்டு போகவில்லை. அப்ப இந்த 2 பாத சுவடு விழுந்திருக்கிறது சொன்னால் நம்ம யாரோ ஒருத்தர் தான் நடந்திருக்கிறோம். அது யார் என்றுதான் நான் யோசிக்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்போது ஆண்டவர் சொன்னார், மகனே, அந்த நான்கு பாதசவடு இருந்த போது உலைகளை எப்படி இருந்தா என்று சிந்தித்துப்பார். அந்த ரெண்டு பாதசவடு இருந்த போது உலைகளை எப்படி இருந்திருப்பா என்று சிந்தித்துப்பார், உனக்கு விளங்கிவிடும், உண்மை தெரிந்துவிடும் என்று சொன்னார். அவர் சிந்திக்க ஆரம்பித்தார், அந்த நான்கு பாதசவடு இருந்த போது நான் பூமியில் எப்படி இருந்திருப்பேன். ஓ, அவர் கண்முன்னால் படம் போல வந்தது. அவர் சந்தோஷமா இருந்திருக்கிறார், நினைத்ததெல்லாம் நடந்தது, கேட்டதெல்லாம் கிடைத்தது, எதெல்லாம் தொட்டார் எல்லாம் ஆசீர்வாதம் தான். அவர் வேலை செய்யறதுல பாராட்டு, குடும்பத்திலே பாராட்டு, உறவினர்கள் மத்தியிலே பாராட்டு, சமுதாயத்திலே பாராட்டுக்கள் தான். இப்படி ஒரு மகிழ்ச்சியான பொன்னான காலங்கள் அது. அதுபோல நாள் திரும்ப வருமா என்று அவர் இயங்கும்படியாக செய்தது அந்த நாட்கள். சரி, அந்த ரெண்டு பாதசவீடு இருந்தபோது உலகில் எப்படி இருந்திருப்பேன். ஐயோ, வேதனையான காலங்கள், அவமானப்பட்ட காலங்கள், வீண் பொழி சுமந்த காலங்கள், வெட்கப்பட்ட காலங்கள், துக்கப்பட்ட காலங்கள், ஐயோ அதுபோல காலங்கள் எனக்கு வரவே கூடாது என்று நினைத்த காலங்கள், குடும்பத்தில் பிரிவினை, வீண் பழி, அவமானம், நஷ்டம், வியாதி, துயரம், விபத்து, இதெல்லாம் வந்த காலங்கள். அப்ப ஒரு முடிவுக்கு வந்தார், ஐயோ அந்த காலங்கள் எனக்கு வரக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வந்த அவர் ஆண்டவரிடத்தில் சொன்னார், ஆண்டவரே, அந்த நான்கு பாதசுவடி இருந்த போது நான் பூமியில மகிழ்ச்சியா இருந்திருக்கிற ஆண்டவரே, இதுல இருந்து என்ன தெரிகிறது, நான் சந்தோஷத்தோடு இருந்த போதெல்லாம் நீங்க என்னோடு இருந்திருக்கிறீங்க, ஆனா எப்ப எனக்கு அவமானங்களும் பாடுகளும் வேதனை வந்ததோ அப்ப நீங்க என்னை விட்டு மறைஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஏன்னா அந்த ரெண்டு பாதுசோடு என்னதான், அந்த ரெண்டு பாதுசோடு இருந்தபோது நான் வேதனையில் இருந்திருக்கிறேன், அவமானத்தில் இருந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லி அழ ஆரம்பித்தார். அப்ப ஆண்டவர் அவருக்கு என்ன சொன்னா தெரியுமா, மகனே, நடந்தது இதுதான், சொல்லுகிறேன் கேள், நீ மகிழ்ச்சியோடு இருந்தபோது, சந்தோஷத்தோடு இருந்தபோது உன்னை நான் நடக்க வைத்தேன், ஆகவே நான்கு பாதசப்படு பூமியிலே விழுந்திருக்கிறது. எப்பொழுது உனக்கு ஆபத்து வந்ததோ, வேதனை வந்ததோ, துயரம் வந்ததோ, துக்கம் வந்ததோ, அப்பொழுது உன்னை நான் நடக்க வைக்காமல் உன்னை என் ரெண்டு கைகளிலே தூக்கிக் கொண்டு நான் நடந்து வந்தேன். அந்த ரெண்டு பாதசப்படு என்னுடையது என்று இயேசு சொன்னார். கொஞ்சம் யோசித்துப்பார், உன் குடும்பத்தாரே உன்னை விட்டு ஓடி போனார்களே, அப்போ உனக்கு துணை இருந்தது யார், நம்பின நண்பர்கள் உன்னை ஏமாற்றினார்களே, ஊரே உன்னை பகைத்தது, டாக்டர்களால் கைவிடப்பட்ட வியாதிகள் நீ இருந்தாயே, அப்பொழுதெல்லாம் உன்னை காப்பாற்றினது யார், சிந்தித்து பார், உனக்கு விளங்கிவிடும், உன்னை நான் தூக்கிக் கொண்டேன், நான் நடந்தேன், ஆகவேதான் நான் உன்னோடு உலகமடி மட்டும் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அம்மன் தான் அவர்களே, இந்த செய்தி கேட்ட போது அந்த விசுவாசி உன்னும் உடைந்து அழுதார், நன்றியால் அழுதார். ஆமாண்டவரே, இப்பொழுது எனக்கு தெரிகிறது நீர் என்னோடு இருந்திருக்கிறீர், உமது மகிமை எத்தனை பெரியது, உமது ஆசீர்வாதம் எத்தனை பெரியது. அப்படியே ஆண்டவருடைய பாதங்களை பிடித்துக் கொண்டு அவர் நன்றியோடு ஆழ ஆரம்பித்தார். கனவு மறைந்தது. இவர் படுக்கை மேல் எழுந்து உட்கார்ந்து கொண்டு அந்த சம்பவத்தை நினைத்து நினைத்து அவர் படுக்கையில் உட்கார்ந்து அழுதாராம். ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். இந்த சம்பவத்தை பத்திரிகையிலே எழுதியிருந்தார்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு. என் அன்பான சகோதரனே, சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்கு அவமானம் வந்தபோது, துக்கங்கள் வந்தபோது, துயரங்கள் வந்தபோது அதில் நீங்களா நடந்தீர்கள், நாம நடந்தோம் இல்ல, ஆண்டவர் இயேசு நடந்தார். நம்மை தாய் தகப்பன் ஒரு குழந்தை மடியில தூக்கிக்கிற மாதிரி நம் ஆண்டவர் நம்மை தூக்கிக் கொண்டார், அவர் நடந்து வந்தார். அவர்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் திருமறையில் எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆதலால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமாயிரு என்றார் ஆண்டவராக இயேசு. மத்தேயு 28:20 ஆண்டவர் இதை சொன்னார், உலக முடி மட்டும் எல்லா நாட்களில் நான் உங்களுடன் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. என்பான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில பாடுகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வரும்போது நீ ஆண்டவரை அண்டிக் கொள்ளும்போது ஒரு அற்புதமான கரம், ஒரு அற்புதமான ஒளி, ஒரு அற்புதமான வாசல் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் உணர முடியும். ஆம், ஆண்டவர் அந்த கொஞ்ச கால பாடுகளிலே நமக்கு துணையிருந்து நம்மை தூக்கிக் கொள்ளவே உலகமுடி மட்டும் நம்முடன் கூடவே இருக்கிறார். ஆகவேதான் அவர் சொன்னார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதலை பெற்றுக் கொள்வீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இந்த போதனையிலிருந்து நீ அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? நேர்மைக்காக உண்மைக்காக வாழ்ந்து நீ துயரப்படும் பொழுது தயவு செய்து பொறுமையாயிரு, இயேசுவை சார்ந்து கொள். விசுவாசியாக நீ மாறிய பின்பு உனக்கு பாடுகளும் எதிர்ப்புகளும் வரும் பொழுது தயவு செய்து நீ உண்மையாயிரு, உறுதியாயிரு, கலந்து போக வேண்டாம். ஆண்டவர் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். சொல்லி வந்தவனை உடனே எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தார்கள். அவன் ஆடையை பிடுங்கினார்கள், அவனை குழியில கொண்டு போய் தள்ளிவிட்டார்கள். அவனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அவனுடைய அண்ணன்மாரெல்லாம் அன்பு செய்ய வேண்டியவர்கள் அவனை அடித்தார்கள். எரிச்சலினாலே, பொறாமையினாலே இந்த சம்பவங்கள் நடந்தது. அன்பான சகோதரனே, சகோதரி, உங்கள் வீடுகளிலே உங்களுடைய சகோதர சகோதரிகள் கூட சில நேரத்தில் உங்கள் மேல் உள்ள எரிச்சலினால் இப்படியெல்லாம் செய்வார்கள். நீ ஆண்டவரை சார்ந்து கொள், அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். இதோ இந்த யோசேப்பு குழியில விழுந்தான். கடைசியில இந்த குழியில தள்ளினவர்களில் ஒருத்தன் சொன்னா, அவனை குழியில தள்ளிவிட்டதுனால நமக்கு என்ன லாபம்? ஒன்று இப்படி நாம செய்வோம், அவனை எகிப்திய வியாபாரிகளுக்கு விற்று விடுவோம். அப்போ அவனும் இந்த நாட்டை விட்டு வேறொரு இடத்துக்கு போய்விடுவான். நமக்கு பணமும் கிடைத்தது, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. என்ன சொல்ற? மத்தவங்க எல்லாம் யோசித்தாங்க, ஓ இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்குது, ஒரு பக்கம் அவனை வித்த மாதிரி ஆச்சு, ரெண்டாவது அவன் ஒளிஞ்ச மாதிரி ஆச்சு என்று சொல்லி அவனை குழியிலிருந்து தூக்கினார்கள். பாருங்கள், யார் குழியில தள்ளினார்களோ அவர்களே அவனை மேலே தூக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில கூட இது நடக்கலாம். யார் உங்க மேல பழி போடுகிறார்களோ, யார் உங்களை எதிர்த்து நிற்கிறார்களோ, அவர்களே சில நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக கூட மாறிவிடலாம். ஆண்டவர் அதை செய்ய வைப்பார். அதான் நடந்தது யோசேப்பு வாழ்க்கையில. மேலே தூக்கி அவனை எகிப்திய வியாபாரிகளிடத்தில் விற்றுவிட்டார்கள். அடிமையாக 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். இது அந்த யோசேப்பு அந்த வியாபாரிகளோடு அடிமையாக எகிப்துக்கு அவன் கொண்டு போகப்படுகிறான். உரிமை இல்லாதவன் அடிமை, அப்படியாக அவனை கொண்டு போனார்கள். பைபிள் சொல்லுகிறது, ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் முதல் வசனத்தை பாருங்கள். அவனை கொண்டு போன போது எகிப்திலே பார்வோன் அரண்மனை சார்ந்த போத்தி பார் என்று சொல்லும் ஒரு அதிகாரி, இந்த அடிமைகளை விலை பேசி விற்கிற இடத்தில் இந்த யோசேப் என்கிற இந்த வாலிபனை பார்த்துவிட்டு, அவனுடைய முகம், அவனுடைய உடல் அமைப்பு, அவனிடத்தில் இருக்கிற அந்த கள்ளம் கபடற்ற அந்த குணம், அந்த பண்புகள் எல்லாவற்றும் அவன் கவரப்படுகிறான். இந்த அடிமையை அவன் விலை கொடுத்து வாங்கிவிடுகிறான். பைபிள் என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த யோசேப்பு அந்த போத்திபாருடைய வீட்டுக்கு வேலைக்காரனாக சென்ற போது ஆண்டவராகிய கடவுள் அந்த வேலைக்காரனாக சென்ற யோசேப்பு நிமித்தம் அந்த எஜமானனை அளவில்லாமல் ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தம்பி தங்கச்சி, நீ ஒரு வேலைக்காரியாக வேலைக்காரனாக ஒரு இடத்துல நீ இருக்கலாம். ஆனால் நீ ஆண்டவரை சார்ந்திருந்தால் உன் நிமித்தம் நீ வேலை செய்யற முதலாளி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? உனக்கு அங்க ஒரு தனி மரியாதை கிடைச்சிடும். உன்னை பற்றி அங்கிருக்கிறவர்கள் எல்லோரும் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் உனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட சம்பவம் ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளின் வாழ்வில் நடக்கத்தான் செய்யும். இங்க என்ன நடந்தது? இந்த போத்திபார் பார்த்தான், இந்த வாலிப பையனை என்றைக்கு நான் இந்த வீட்டுக்கு அடிமையாக விலை கொடுத்து வாங்கிக் கொண்டு வந்தேனோ அன்றையிலிருந்து இந்த வீட்டில் எல்லா நன்மைகளும் கிடைக்கிறது, எல்லா ஆசீர்வாதமாக கிடைக்கிறது, நினைத்ததெல்லாம் நடக்கிறது. அதே நேரத்தில் அவனுடைய ஜப வாழ்க்கை, அவனுடைய ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, இதெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சி. ஆகவே அந்த போத்திபார் என்ன செய்தான் தெரியுமா? இந்த யோசேப்பை அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கெல்லாம் தலைவனாக நியமித்து விட்டான். பார்த்தீர்களா உயர்வு? பாடுகள் வரும்போது நீங்கள் உண்மையா இருங்கள், ஆண்டவர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டு வருவது நீங்கள் காண்பீர்கள். சரி, இந்த நேரத்தில் அங்கு பிசாசு வந்தான். இது நிச்சயமாக நடக்கும். என் அன்பான வாலிப சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, நீ ஆண்டவரை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறாய் அல்லவா? நீ தெரிந்து கொண்டு முன்னேறுகிற அந்த காரிய காலகட்டத்தில் உன்னை நிச்சயமாக பிசாசு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சந்திப்பான். அது உன்னுடைய வாழ்க்கையை சார்ந்த இச்சையாத்தான் அது இருக்க முடியும். கட்டாயமாக பிசாசு உங்களை சந்திப்பான். அங்குதான் நீங்கள் எச்சரிக்கையாக விழிப்பாக நடந்து கொள்ள வேண்டும், விசுவாசியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது? அந்த பிசாசு போத்திபாருடைய மனைவி வழியாக வந்தான். இந்த வாலிப பையன் மேல் என் புருஷன் எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார், இவனுடைய ஜெபம், இவனுடைய ஒழுக்கம், இவனுடைய கட்டுப்பாடு, இது எல்லாரையும் கவர்ந்திருக்கிறது. ஆமா, இவளையும் அது கவர்ந்தது. இப்போது பிசாசு இந்த யோசேப்பை போத்திபாருடைய மனைவி வழியாக கெடுக்க பார்க்கிறான். அம்மனைவி யோசேப்பை வலுக்கட்டாயம் பண்ணுகிறாள் உபச்சாரம் செய்வதற்காக. அப்ப என்ன நடந்தது? ஆதியாக 39:9 இதோ யோசேப் சொன்னார் அவரிடத்துல, இந்த வீட்டில உன்னை தவிர இந்த வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் உன் எஜமானன், உன் கணவன் என் கையில் ஒப்படைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது என் தேவனுக்கு விரோதமாக நான் இப்பேற்பட்ட பாவங்களை செய்யலாமா? உன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்யலாமா என்று சொல்லிவிட்டு பைபிள் சொல்லுகிறது 12:12 ஆதியாகமம் 39:12 யோசேப்பு அந்த இடத்தை விட்டே ஓடிவிட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. என் அன்பான சகோதரனை சகோதரி, வாலிப தம்பி தங்கச்சி, பாவம் உன்னை தூண்டும். நீ படிக்க போன அந்த இடத்துல, பஸ்ல போகும் பொழுது, பழகும் இடத்துல, கூட்டம் கூடுகிற இடத்துல, ஏதாவது ஒரு இடத்துல பாவம் உன்னை தூண்டலாம். நீ உடனே அந்த இடத்தை விட்டு ஓடிவிடத்தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர, நீ அங்கே பலவிதமான கதைகளை பேசி, அதை பேசி, இதை பேசி, இல்லை இல்லை நான் ரொம்ப உஷார்த்தான், நான் வந்து என்னை காத்துக்கொள்வேன், நான் எப்படின்னு நான் மற்றவங்களை காட்டத்தான் போறேன்றெல்லாம் நீ வேதாந்தம் பேசிக்கொண்டிருக்க கூடாது. ஏன்னா அடுத்த வருஷம் உன்னையை பார்த்தால் நீ வேற கதை சொல்லிக் கொண்டிருப்பாய், என்ன பண்றது இப்படி ஆகுன்னு எனக்கு தெரியாத போயிடுச்சு, அதனால தான் குழியில விழுந்துட்டேன் என்று நீ சொல்லுவாய். ஆமி நண்பானவர்களே, இன்னைக்கு நிறைய ஆண்கள் பெண்கள் அவர்களாக குழிகளை வெட்டி விழுந்திருக்கிறாங்க. உள்ள மல்லாந்து படுத்துக்கொண்டு காரி துப்பி இருக்கிறார்கள். அந்த எச்செல்லாம் அவங்க முகத்தில் தான் விழுந்திருக்கிறது. இப்ப அந்த எச்சையோடு வெளியில தலை காட்ட வெட்கம். என் அன்பான சகோதரியே சகோதரனே, நீ எந்த துறையை எந்த வயதை சார்ந்தவனா இருந்தாலும் நீ விசுவாசியாக மாறும்போது அதை கெடுப்பதற்காக பிசாசு வருவான். ஆண் ரூபத்தில, பெண் ரூபத்தில, பதவி ஆசையில, பண ஆசையில, சுயநலத்தில் பிசாசு வருவான். ஜாக்கிரத, அங்கேதான் நீ உண்மையான விசுவாசி என்பது நிரூபிக்கணும். அந்த இடத்தை விட்டு ஓடிவிடு. உன தவறான தொடர்பு கொள்கிற ஆட்களோடு தொடர்பு வைக்காத. உன் கண் உனக்கு இடரலா இருந்தால் எடுத்திருந்தாரே ஆண்டவர் தெரியுமா? இந்த கண் இந்த உடலுக்கு எவ்வளவு முக்கியம், இந்த கை இந்த உடலுக்கு எவ்வளவு முக்கியம். அதுபோல சில நேரத்தில் உங்களுடைய பாவத்தில் ஆண்கள் பெண்கள் இச்சைகள் வேசித்தனங்கள் உங்களுடைய உடல் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் போல தென்பட்டு விடலாம். ஆனால் நீ வெற்றியை காண வேண்டும் என்றால் இந்த அற்பத்தனமான பாவ சந்தோஷங்கள் எல்லாம் விட்டு நீங்கள் வெளியில வர வேண்டும். அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார் யோசேப்பு. என் அன்பான தம்பி தங்கச்சி, அதை தான் நீ செய்ய வேண்டும். வாலிப வயதில் பரியாச கூட்டங்களில் இப்ப சிக்கிக் கொள்ளாத, கல்யாட்டம் செய்கிற கூட்டங்களில் இப்ப உட்கார்ந்து கொள்ளாத, தேவையில்லாத ஆட்களுக்கு தொடர்ந்து டெலிபோன் பேசிக் கொண்டிருக்காது, நீ குழியிலே விழுந்து விடுவாய். கடைசியில் நீ புலம்புவாய், அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. யோசேப் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார். இதோ என்ன நடந்தது? அவ புருஷன் வந்தவுடன் அவ என்ன செய்தால், கதையை அப்படியே தலைக்கரா மாற்றி சொல்லிட்டா. பார்த்தீர்களா, நீங்க கொண்டு வந்த வேலைக்காரன் என்ன செய்தான், என்னையே அவன் கெடுக்க பார்த்தான் என்றெல்லாம் அவள் புருஷன் கோபப்படும் அளவுக்கு அவள் கதைகளை தலைக்கீழாக பொய்யாக சொல்ல ஆரம்பித்தாள். பைபிள் சொல்லுகிறது, போத்திபார் கோபமடைந்தான், ஆத்திரப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அவன் உள்ளத்திலே பேச ஆரம்பித்தார்.
அவன் சிந்தித்தான். அந்த வேலைக்காரன் இந்த வீட்டுக்கு நான் கொண்டு வந்ததிலிருந்து அவன் எப்படி இருந்தான், அவன் நடை உடை பவனை, அவன் செயல், அவன் பொறுப்பு, அவன் கடமை, அவன் ஜப வாழ்க்கை எல்லாம் எப்படி இருந்தது, அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். அதே நேரத்தில் என் மனைவி எப்படிப்பட்டவள், இவளோட நான் 20 வருஷம் வாழ்ந்து கொண்டு வருகிறேன், இவ எப்படிப்பட்டவா, இவ எப்படி வாழ்ந்தவா, இவ எப்படி உடுத்துவா, இவ எப்படி பழகுவா, இவ எப்படி பேசுவா, இதெல்லாம் யோசிக்கிறான். ஆம் அன்பானவர்களே, நீ உண்மையா இருந்தால் பாவத்துக்கு நீ உடன்படாமல் போனால் ஒருவேளை உன்னை மற்றவர்கள் குற்றப்படுத்தலாம். ஆனா உண்மையாரு, உயிரோடு இருக்கிற தேவன் உனக்காக யார் உள்ளத்திலையும் பேச அவர் தயாராக இருக்கிறார். அல்ல இல்லையா? இதான் வேதாகமத்தின் போதனை. உடனே என்ன நடந்தது தெரியுமா? பாருங்கள், பாதுகாப்பு. அந்த போத்திபார் யோசேப்பை பிடித்து அரசியல்வாதிகளை அடைத்து வைக்கிற வீட்டு சிறைகளை கொண்டு போய் வைத்து விட்டாராம். பார்த்தீர்களா? முன்பெல்லாம் இந்தியாவில் கூட அரசியல்வாதிகளை வீட்டு சிறையில தான் வைத்தார்கள். என்றால் அரசியல்வாதிகள் அவ்வளவு கௌரவத்தோடு இருந்தார்கள், அவ்வளவு கௌரவத்தோடு இருந்தார். இப்ப இருக்கிற அரசியல்வாதி தான் ரோடு சுத்துற மாதிரி புட்பாத்தில் சுத்தின்னு இருக்கிறவங்க அரசியல்வாதிகள். அதனால தான் இவங்கெல்லாம் பிடிச்சோன்னு சென்று ஜெயில கொண்டு போய் உட்கார வச்சிடறாங்க. எல்லாம் கட் பாக்கெட் அடிக்கிறவன், கொலை செய்யறவன், கொலை அடிக்கிறவங்க கூட உட்கார வச்சிடறாங்க. ஆனா ஒரு காலத்தில் அரசியல்வாதிகள் எல்லாம் ரொம்ப மரியாதைக்குரியவர்கள். அவர்கள் எல்லாம் அவர்கள் இருந்த வீட்டிலே சிறை வைத்தார்கள், பாதுகாப்பான ஒரு சிறை. அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இந்த யோசேப்பு போய்விட்டார். கவனித்து பாருங்கள், இப்ப இவருக்கு வேலை என்ன தெரியுமா? 3 வேளை சாப்பிடணும், படுத்து தூங்கணும், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளவுதான். என் அன்பான சகோதரி சகோதரனே, நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் அவர் உன்னை எப்படி அந்த துயரங்களையும் தப்புவித்து உன்னை உயர்த்துகிறார் பார். இதைதான் இங்க பைபிள் நமக்கு சொல்லுகிறது. புலம்பல் 3:27-28 பாருங்கள். புலம்பல் 3:27-28 இதுல என்ன நமக்கு சொல்லுகிறார் தெரியுமா? அவர் வாலிப வயதில் பாடுகளை ஏற்றுக்கொள்வது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்கட்டும். அல்ல இல்லையா? அன்பான தம்பி தங்கச்சி, உனக்கு பாடுகள் வரும்போது, உன்னை குறை சொல்லும் போது, உன்னை குற்றம் சொல்லும் பொழுது, உன்னை மற்றவர்கள் உள்ளத்தை உடைக்க நினைக்கும் போது, உன்னை வேதனைப்படுத்தும் பொழுது தயவு செய்து பொறுமையாயிரு. ஆண்டவரே இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார், அதனால்தான் எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கிறது என்று நீ நினைத்துக்கொள். அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். 13 ஆண்டுகள் வீட்டு காவலில் இருந்தார் யோசேப்பு. 30 வயது நிரம்பினவராய் அவர் மாறிய போது, இதோ இப்பொழுது என்ன நடந்தது? எகிப்திலே அந்த பார்வோன் ஒரு கனவு கண்டான். 7 கொழுத்த மாடுகள், 7 எலும்பும் தோலுமா இருக்கிற மாடுகள், அந்த 7 கொழுத்த மாடுகளை விழுங்கி விடுகிறது. 7 நல்ல விளைந்த கதிர்கட்டுகளை, 7 கதிர்கட்டுகள் காய்ந்து போய் விளைச்சல் இல்லாத கதிர்கட்டுகள் விழுங்கி விடுகிறது. இந்த கனவு கண்டு அந்த பார்வோன் திடுக்கிட்டார், அதிர்ச்சி அடைந்தார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு கனவு எனக்கு வந்தது? அந்த நாட்டில் ஜோசிக்காரர்கள் அழைத்தார்கள், மந்திரக்காரர்கள் அழைத்தார்கள், சாஸ்திரக்காரர்கள் அழைத்தார்கள், கேட்டார்கள் விவரத்தை, யாருக்கும் பதில் சொல்ல தெரியவில்லை. அப்பொழுது இந்த அரண்மனையிலிருந்து ஒரு ஆள் சொன்னான், இந்த அரசியல் கைதிகளை வைத்திருக்கிறோமே அங்கே, விளக்கம் சொன்னார் யோசேப்பு, அந்த கொழுத்த மாடுகள் உன்னுடைய நாடு விளைச்சலாயிருக்கும், ஆசீர்வாதமா இருக்கு 7 வருஷத்திற்கு. அந்த 7 எலும்பும் தோலுமான மாடுகள், அந்த கொழுத்த மாடுகளை விழுங்குவது என்பது இந்த உலகமே 7 வருஷத்துக்கு பெரும் பஞ்சத்தில் இருக்கும். அப்ப இந்த விளைச்சல்லாம் அந்த பஞ்சத்தில் மறைந்து போகும், கொடுமையான ஒரு பஞ்சம் இருக்கும். ஆகவே இந்த பஞ்ச காலத்தில் தானியங்களை சேர்த்து வைப்பீர் என்றால் உன் நாட்டினால் உலகத்திற்கே உணவு கொடுக்க முடியும். ஆனா ஒரு நிபந்தனை, தெய்வ பயம் தெய்வ பக்தி நிரம்பிய ஒரு மனிதனின் கையில நீ இந்த பொறுப்பு ஒப்படைக்கணும். இதுதான் அந்த கனவினுடைய விளக்கம். நான் போய்விட்டு வரேன் என்று அவர் போனார். அப்ப பார்வன் சொன்னாரு, தம்பி, அந்த தெய்வ பயமும் தெய்வ பக்தி நிறைந்த ஒரு வாலிபன் கையில ஒப்படைக்கணும்னு சொன்னியே, அது நீதான். என் இந்த தரிசனத்தை யாராலும் விலக்கி சொல்ல முடியல, நீ சொல்லிவிட்டாய், உன் ஆண்டவர் உனக்கு அதை வெளிப்படுத்திட்டார். ஆகவே உன்னால் இந்த நாடு செழிக்கப் போகிறது, ஆசீர்வாதம் வரப்போகிறது, நீதானந்த ஆள் என்று சொல்லி அவரை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைத்து விட்டார். இப்பொழுது ஜனாதிபதியின் நாற்காலியில் இதோ யோசேப்பு அமர்ந்தார். அல்லேலூயா. கவனித்து பார்த்தீர்களா, தரிசனம் இன்றைக்கு நிறைவேறுகிறது. அடிக்கப்பட்டார், குழியில தள்ளப்பட்டார், விற்கப்பட்டார், வேலைக்காரனாக சென்றார், வீண் பழியை சந்தித்தார், அதுல பொறுமையா இருந்தார். இன்றைக்கு எங்கே வந்தார் பாருங்கள், சிங்காசனத்தில். இதோ உலகம் முழுவதும் பஞ்சம், அவனுடைய சகோதரர்கள் உணவு எகிப்தில் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு இங்கு வருகிறார்கள். சிங்காசனத்தில் யோசேப்பு, அந்த 11 சகோதரர்களும் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறார்கள். அவர்களுக்கு தெரியாத அந்த சிங்காசனத்தில் இருக்கிறது யார் என்று சொல்லி. ஆனால் சிங்காசனத்தில் அந்த யோசேப்புக்கு தெரியும், அந்த 11 பேரும் என் சகோதரர்கள். தன்னை அவர் வெளிப்படுத்தினார். அவர்கள் அழுதார்கள், அலறினார்கள், பயந்தார்கள். எங்களை உயிரோடு விட்டுட்டு நாங்கள் ஓடிடுறோம் என்று கேட்டார்கள். அப்ப யோசேப்பு என்ன சொன்னார் தெரியுமா? ஆதியாகமம் 45:5, 8 ஆதியாகமம் 45:5 வசனம் இதோ யோசேப்பு சொன்னார், என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வேதனைப்படவும் வேண்டாம், அது உங்களுக்கு வருத்தமாகவும் இருக்க வேண்டாம். எல்லா உயிர்களையும் காக்கும்படிக்கு தேவன் தான் என்னை உங்களுக்கு முன்பு இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தார். அதனால் நீங்கள் அல்ல, என் தேவனே என்னை இந்த இடத்திற்கு அனுப்பி பார்வோனுக்கு இதோ தகப்பனாகவும் அவர் குடும்பத்திற்கு தலைவனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் ஜனாதிபதியாக என்னை வைத்திருக்கிறார். நீங்கள் அல்ல, தேவனே இதை செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு தெரிந்தது யோசேப்புக்கு, ஏன் அன்றைக்கு இவர்கள் என்னை அடித்தார்கள், தள்ளினார்கள், வெறுத்தார்கள், விற்றார்கள் என்றால் நான் இந்த எகிப்துக்கு வருவதற்காகத்தான். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில நீ பாடுபடும் பொழுது உனக்கு பதில் கிடைக்காது. ஆனால் நீ ஒரு நாள் வெற்றி அடையும் பொழுது, அழகான எதிர்காலம் உனக்கு கிடைக்கும் பொழுது, ஆசீர்வாதமான குடும்பம் உனக்கு அமையும் பொழுது, ஒரு தொழிலில் நீ முன்னேறும் போது, பல்லாயிரம் பேருக்கு நீ தலைவனாக தலைவியாக நிற்கும் போது உனக்கு தெரியும் உன் கடந்த கால வாழ்க்கையில உனக்கு ஏன் ஆண்டவர் பாடுகளை அனுமதித்தார் என்று சொல்ல. இந்த வெற்றிக்காகத்தான் அதான் யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது. துக்கம் சந்தோஷமாக மாறியது. ஹல்லேலூயா. இந்த பாடுகள் நேரத்தில் கடவுளுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கவும் நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளவும் இந்த பாடுகள் காரணமாக இருக்கிறது என்பதை பைபிள் நமக்கு சொல்லுகிறது. 1 Samuel 16:13 பாருங்கள். தாவீது வாலிப பையனாய் இருந்தபோது பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்பட்டார். அன்றிலிருந்து அவர் ஒரு வித்தியாசமான வாலிபன். தேவனை துதித்து மகிமையான பாடல்களை பாடினார், சங்கீதம் பாடினார். அவர் பலம் நிறைந்தவராக இருந்தார், ஆண்டவருடைய நாமத்தில் வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். 1 Samuel 17 பாருங்கள், 40 வசனத்திலிருந்து, கோலியாத் என்கிற ஒரு ராட்சதன் எழும்பி இஸ்ரேல் ராணுவத்தையே பயமுறுத்திக் கொண்டிருந்தான். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியால் நிரம்பிய தாவீது இஸ்ரேல் ராணுவத்தையே பயமுறுத்திக் கொண்டிருந்த அந்த கோலியாத் என்பவனை ஒரு சிறு பறவைகள் அடிக்கிற ஒரு சிறு கவன் கல்லை வைத்து ஓங்கி அந்த கோலியாத்தின் மேல் அடிக்க அவன் நெற்றியில பட்டு அவன் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து செத்து போனான். ஒரு ராணுவத்தையே பயமுறுத்திய ஒரு மாபெரும் ராட்சதனை பரிசு தாவியால் நிரம்பிய தாவீது கொன்று போட்டார். இத்தனை ஆச்சரியம் பார்த்தீர்களா? என்னால் அந்த அபிஷேகம் அவரை அப்படியாக வழிநடத்தியது. நடந்தது என்ன? 1 Samuel புஸ்தகத்தில் 18:6-9 உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். இப்பொழுது தாவீது அந்த பெலிஸ்தனை, அந்த கோலியாத்தை கொன்று போட்டதை பார்த்து இஸ்ராயல் ஜனங்கள் எல்லாரும் தாவீதை புகழ்ந்து பாட ஆரம்பித்தார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000, புகழ்ந்தார்கள். இதை கேட்டவுடன் சவுல் ராஜா ஆத்திரமடைந்தான். என்ன, நான் கொன்றது 1000, நீ சின்ன பையன் தாவீது கொன்றது 10,000? இப்படியே இவனை விட்டால் கடைசியில் இவனை கொண்டு வந்து மகாராஜா உட்கார வச்சிருவாங்க என்று சொல்லி அன்றையிலிருந்து இந்த சவுல் தாவீதை அழிக்க நினைத்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. கவனிச்சு பார்த்தீர்களா, தாவீதை மற்றவர்கள் பாராட்டியதுனால அந்த நாட்டு ராஜாவே தாவீதை பகைக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிட்டது. தாவீதுக்கு தெரியாது ஏன் இந்த ராஜா என்னை பகைக்கிறார், தெரியாது. அவன் ஈட்டி எடுத்துக்கொண்டு தாவீதை எங்க பார்க்கிறான் அங்கெல்லாம் அவன் மேல வீசி இருந்தானா? தாவீது ஓடினார், ராஜாவுக்கு பயந்து ஓடினார். ஆனா அவன பொறாமையினால அவனை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈட்டி எடுத்து எடுத்து ஓங்கினான். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, தம்பி தங்கச்சி, நீ பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது, உன்னுடைய நற்செயல்கள் பாராட்டப்படும் பொழுது, பிசாசு உன்னை சுத்தி இருக்கிறவர்கள் வழியாக பொறாமைப்பட்டு உன் பேரை கெடுக்க, உன் உள்ளத்தை உடைக்க, உன்னை துரத்தி அடிக்க பிசாசு அவர்களை தூண்டுவான். தாவீது உண்மையுள்ளவராயிருந்தார். எத்தனையோ சந்தர்ப்பம் வந்தது சவுலை கொண்டு போடுவதற்கு, ஆனால் தாவீது செய்யவில்லை. என் தெரியுமா, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று அவர் உண்மையாயிருந்தார். 1 சாமுவேல் 23:14 பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது. சவுல் தினந்தோறும் தாவீதை துரத்திக் கொண்டு போனான். சவுல் ஒரு மகாராஜா, தாவீது ஒரு சின்ன வாலிப பையன். ஆனால் தேவனோ சவுலின் கையிலே தாவீதை ஒப்படைக்காமல் காத்துக்கொண்டு வந்தார். அல்லேலூயா. இதுதான் ஆபத்து காலத்தில் தேவன் துணையாளராக இருக்கிறதற்கு அர்த்தம். நாம் உண்மையாயிருந்தால் எந்த பாடுகள் வந்தாலும் நம்மை ஆண்டவர் கைவிட மாட்டார், காத்துக்கொண்டே வருவார். நாம் இயேசுவை சார்ந்திருக்க வேண்டும். நடந்தது என்ன தெரியுமா, நாள் ஒன்று வந்தது. சவுல் தன் எதிராளிகளுக்கு பயந்து அவனாகவே தற்கொலை செய்து கொண்டு செத்துப்போனான். பாருங்க, நேர்மையாய் நடந்தவனை எதிர்த்தான், அவன் முடிவு என்னாச்சு பாருங்க, அவன் தற்கொலை செய்து கொண்டு செத்துப்போனான். ஆனால் தாவீது என்ன சொல்கிற தெரியுமா பைபிள், 1 ஆகமம் 29:27-28 பாருங்கள். அவர் இஸ்ரேலிலே 40 ஆண்டுகாலம் ஆட்சி செய்தார். அவர் தீர்க்காயுள்ளவராயிருந்தார். அவர் மகிமையும் செல்வந்தருமாயிருந்தார். அவர் முதிர்ந்த வயதிலே மரணத்தை சந்தித்தார். சிங்காசனத்தில் அமர்ந்தபடியே தாவீது மரணத்தை சந்தித்தார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் அடுத்தவனுக்கு பயந்து ஓடின வாலிபன் இன்றைக்கு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். கவனிச்சு பாருங்க, மகாராஜா தாவீது. சரி, இதை பற்றி தாவீது என்ன சொல்றாரு பார்க்கலாம். இந்த பாடுகளை பற்றி இவர் என்ன சொல்றார், சங்கீதம் 119:67 சங்கீதம் 119:67, நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு வழித்தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உமது வார்த்தையை காத்து நடக்கிறேன். கவனித்தீர்களா, இந்த பாடுகளின் வாழ்க்கையில வருவதற்கு முன்பு நான் வழித்தப்பி நடந்தேன் ஆண்டவரே. ஆகவே இந்த பாடுகள் வந்ததுனால தான் உம்மை தேட ஆரம்பித்தேன். அன்பான தம்பி தங்கச்சி, நான் விசுவாசியா மாறின பின்பையே எனக்கு பாடு என்று கேட்கிறாய், உனக்குத்தான் இது என்றால் நீ வழி தப்பி போயிடக்கூடாது பாரு, ஆண்டவரை மறந்துவிடக்கூடாது பாரு, காசு பணமெல்லாம் உன் கண்ணை மறைச்சிடக்கூடாது பாரு, ஆங்காரத்தின் உச்சியில் நீ போய் எடுத்தையும் கவித்தையும் மற்றவங்களை மதிக்காம நீ போயிடக்கூடாது பாரு. அதனாலதான் நீ விசுவாசியா வளர்ந்தவுடனே ஆண்டவர் உனக்கு கொஞ்சம் பாடுகளை அனுமதிக்கிறார். ஏன், அந்த பாடுகள் வரும்போது நீ ஆண்டவரையே தேடுவாய். அப்பொழுது அவர் உன்னை உயர்ந்த குணங்களாலே உயர்த்துவார். அல்லேலூயா. இதைதான் தாவீது சொன்னார். சரி, அடுத்தது என்ன சொல்றாரு, சங்கீதம் 119:71 நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. எனக்கு பாடுகள் வரும்போது நான் உமது கட்டளைகளை கற்றுக்கொண்டேன். அவவிசுவாசிக தாராங்குடிக்கு போயிருந்திருப்பாங்க, அவவிசுவாசிய ஒரு அம்மா சினிமா தியேட்டருக்கு போயிருந்திருப்பா இல்லையா, துன்மார்க்கர்களான பக்தி உள்ளவங்க சாஸ்திரக்காரனை பேய்களை தேடி போயிருந்திருப்பாங்க பாடுகள் வரும்போது. ஆனா விசுவாசி பாடுகள் வரும்போது ஆண்டவராக இயேசுவின் கட்டளைகளை கற்றுக்கொள்கிறார்களா? வழங்குகிறதா? பாடுகள் தேவனுடைய கட்டளைகளை கற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறது. அதோடு மாத்திரமல்ல, கடைசியாக பாடுகள் நமது விசுவாசத்தை நிரூபிக்கிறது. யோபின் புஸ்தகம் 1:13-19 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை பாருங்க. அவருடைய ஆடு மாடுகள் அழிந்தது என்று பைபிள் சொல்லுகிறது, திருடு போனது. அவருடைய வேலைக்காரர்கள் எதிராளிகளால் அழிக்கப்பட்டார்கள். அவருடைய நிலத்தில் இடி விழுந்து எரிந்து போனதாம். கடைசியில் அவருடைய பிள்ளைகள் விபத்தில் சிக்கி வீடு இடிந்து செத்து போனார்கள். இறுதியாக யோபுவினுடைய உடலெல்லாம் நோய் வந்துவிட்டது. இவ்வளவு நஷ்டங்களும் யோபுவுக்கு வந்தது. யோபு ஒரு நீதிமான், ஒரு உத்தமன். அவர் உத்தமமா இருந்தபோதுதான் இதெல்லாம் நடந்தது. அப்படி யார் எல்லாம் என்னமெல்லாம் பரியாசம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? பைபிள் சொல்லுகிறது, யோபுவினுடைய மனைவியே யோபுவை சலித்து போய் பரியாசம் பண்ண, நீ இன்னுமையா கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறீ, உமக்கு வெக்கமா இல்லை என்றெல்லாம் சொன்னான். யோபுவினுடைய நண்பர்கள் அவரை பழித்து பேசினார்களாம், உன் பக்தி என்ன, இப்ப தெரிஞ்சிடுச்சு, நீ உண்மையிலே பக்திமானா இருந்திருந்தா உனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா என்றெல்லாம் சொன்னார்கள். ஆமன்பானவர்களே, ஆனா இவை எல்லாவற்றின் மத்தியில் யோபு என்ன சொன்னார் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, யோபின் புஸ்தகம் 1:21-22 வசனத்தை பாருங்கள். நான் நிர்வாணியாக இந்த தாய் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாகவே தேவனை உம்மிடத்திலே நான் வந்துவிட காத்திருக்கிறேன். தேவனே கொடுத்தார், தேவனே எடுத்தார், அவரது நாமம் மகிமடைவதாக என்று சொல்லிவிட்டு, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை அவர் குறை சொல்லவும் இல்லை. அல்லையா? எந்த நேரத்தில்? பாடுகள் வந்தபோது. எப்பொழுது? நேர்மையாய் நடந்து, உண்மையாய் நடந்து, பாடுகள் வந்தபோது. அவர் குடிகாரனா மாறல பாருங்க, அவர் துன்மார்க்கனா மாறல பாருங்க, அல்லது அவர் போலி பக்தனா மாறல பாத்தீங்களா? அவர் தேவனை மகிமைப்படுத்தினாராம். அப்பா எல்லாமுக்கு தெரியும், நீரே எல்லாம் பார்த்துக்கொள்ளும். இந்த பாடுகளின் உச்சக்கட்டம் அவர் சொன்னாரு, ஆண்டவரே, யோபின் புஸ்தகம் 13:15 யோபின் புஸ்தகம் 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லே லுயா. இதான் அன்பானவர்களே, பாடுகள் விசுவாசத்தை நிரூபிக்க வைக்கிறது. இந்த பாடுகள் வராமல் போயிருந்தால் யோபினுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? நம்ம யாருக்கும் பாடமா அது தெரிஞ்சிருக்காது. ஆனால் முடிவு என்ன தெரியுமா? ஆண்டவர் யோபுவினுடைய முன்னிலைமையை விட அவருடைய பின்னிலைமை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். இதுதான் வெற்றி. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த பாடுகள் வேலையில் நீங்கள் உண்மையா இருந்தால் அதை மகிமையாக தேவன் மாற்றிவிடுவார். 2 Corinthians 4:17 பாருங்கள். மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை உங்களை வந்து சேரும். யோபு இழந்ததெல்லாம் பெற்றுக்கொண்டார். அவர் குடும்பம் வந்தது, அவருடைய பிள்ளைகள் கிடைத்தார், அவர் நிலம் வந்தது, அவர் வேலைக்காரர்கள் வந்தார்கள், அவருக்கு பணம் வந்தது. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, பாடுகளிலே உண்மையாயிரு. 1 Peter 1:7 சொல்லுகிறது, அழிந்து போகிற தங்கம் நெருப்பிலே எரிக்கப்படுகிறது என்றால் அழியாத உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது, இயேசு வரும்போது எல்லா பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லவா? உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுவது எவ்வளவு உண்மை அல்லவா என்று பைபிள் சொல்லுகிறது. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, மகிழ்ச்சியான ஈஸ்டர் வருகிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சியான ஈஸ்டருக்கு முன்பு என்ன சந்திக்கிறோம்? பாடுகளின் வெள்ளி. பாடுகளின் வெள்ளி இல்லாத மகிழ்ச்சியான ஈஸ்டர் உலகத்தில் உண்டா? இல்லவே இல்லை. பாடுகளுக்கு பின்புதான் மகிமை. உன்னுடைய வாழ்க்கையில கொஞ்ச காலம் அந்த பாடுகளை உண்மையாய் நீ ஏற்றுக்கொள்ளும் போது உனக்கு மகிமை சீக்கிரத்திலே வந்துவிடும். பாருங்கள் யோசேப்பை, அவர் சிங்காசனத்தில் இருந்தார், தேவனை மகிமைப்படுத்தினார். பாருங்கள் தாவீதை, அவர் சிங்காசனத்தில் இருந்தார், ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொன்னார். பாருங்கள் யோபுவை, அவர் மகிமை அடைந்தார். என் தேவனை பற்றிக்கொண்டேன், அவரை சார்ந்திருப்பேன், விசுவாசிப்பேன் என்று அவர் சொன்னார். இவர்கள் எல்லாம் பாடுகளை சந்தித்தவர்கள், ஆனால் வெட்கப்பட்டு போகவில்லை. அவர்கள் மகிமையை கண்டார்கள். அவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறியது. அதைத்தான் தேவன் உங்கள் வாழ்விலே செய்வார். ஜெபிப்போமா? நன்றி சொல்லுவோம். நாம் பட்ட பாடுகள், நாம் நம் வாழ்க்கையில் உண்மையா நேர்மையா உத்தமமா நடந்து பாடுகள் வந்திருக்குமா? நன்றி சொல். உன்னை திருத்திக்கொள், விசுவாசத்தில் உண்மையாயிரு, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோம். எழுந்து நின்று நன்றி சொல்லுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம், மகிமை நன்றி.
கலங்கும் மனிதனே சுவைப்பா, கலக்கம்